அன்பர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் தமிழோசையிலிருந்து வரும் உலகச் செய்தி அறிக்கை.
வாசிப்பவர்கள் விஷ்ணுபிரியா மற்றும் அறவாழிலம் பருதி. கடந்த ஞாயிறன்று கருங்கடலில் விழுந்து நொறுங்கிய விமானத்திலிருந்து 11 சடங்களை மீட்டுள்ளதாகவும் அவை மாஸ்கோவுக்கு எடுத்துச் செல்லப்பட்டுள்ளதாகவும் ரஷ்யா தெரிவித்துள்ளது. சோச்சியிலிருந்து விமானம் கிளம்பிய சில நிமிடங்களில் கடலில் விழுந்து விபத்துக்குள்ளானது. அதில் பயணித்த பயணிகள் மற்றும் ஊழியர்கள் என 92 பேரும் பலியாகியுள்ளனர். உயிரிழந்தவர்களில் ரஷ்ய இராணுவத்தால் போற்றப்படும் அலெக்சாண்ட்ரோவ்ஸ் என்சிம்பிள் என்ற இசைக்குழுவினரின் உறுப்பினர்களும் அடங்குவார்கள். விமானி செய்த தவறு அல்லது தொழில்நுட்ப கோளாறு ஒன்றுதான் விபத்து நிகழ்வதற்கு காரணமாக இருந்திருக்கலாம் என்று ரஷ்ய போக்குவரத்து துறை அமைச்சர் மேக்சிம் சோக்கோலோவ் கூறியிருக்கிறார்.
வடகிழக்கு சிரியாவில் உள்ள ஒரு முக்கிய நகரிலிருந்து IS போராளிகளை விரட்டும் போரில் அமெரிக்க தலைமையிலான கூட்டணி படையினரின் வான்வழி ஆதரவு வேண்டி துருக்கி கோரிக்கை விடுத்துள்ளது. அத்தகைய ஆதரவை இடைநிறுத்துவது என்பது கூட்டணிக்கு ஏற்புடையதல்ல என்று துருக்கி அதிபர் ரிசப் தாயிப் எர்டோவானின் பேச்சாளர் இப்ராஹிம் கலின் கருத்து தெரிவித்துள்ளார். பல வாரங்களாக துருக்கி ராணுவத்தின் ஆதரவோடு போராளிகள் சண்டையிட்டு IS குழுவிடமிருந்து அல்பாப் நகரை கைப்பற்றினார்கள். கிட்டத்தட்ட 4 மாதங்களுக்கு முன் சிரியாவில் மிகப்பெரிய தாக்குதல் நடவடிக்கைகள் தொடங்கியதிலிருந்து எல்லைப் பகுதியில் ஜிஹாதிகளுக்கு அல்பாப் நகரம் ஒரு முக்கிய கோட்டையாக விளங்கி வருவது குறிப்பிடத்தக்கது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
மாரடைப்பு காரணமாக 53 வயதில் காலமான பிரிட்டிஷ் பாடகர் ஜார்ஜ் மைக்கேலுக்கு அவருடைய ரசிகர்கள் மற்றும் சக கலைஞர்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். 1980களில் மிகவும் பிரபலமான பாப் டியோ வாம் மற்றும் பின்னர் ஒரு தனி கலைஞராக ஜார்ஜ் மைக்கேலின் இசைத்தட்டுக்கள் உலகெங்கும் பல மில்லியன் அளவில் விற்பனையாகி சாதனை படைத்துள்ளன. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1985களில் சீனாவில் முதன் முறையாக ஒரு மேற்கத்திய பாப் குழு இசை நிகழ்ச்சியை நடத்தி வரலாற்று சாதனையை வாம் படைத்தது குறிப்பிடத்தக்கது. அங்குள்ள ரசிகர்கள் இதனை குறிப்பிட்டு நினைவு கூர்ந்துள்ளனர்.
இந்தியா தனது அணுசக்தி ஆயுதங்களை சுமந்து செல்லக்கூடிய கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையின் 4வது சோதனையை வெற்றிகரமாக நடத்தி முடித்துள்ளது. திங்களன்று அக்னி 5 ஏவுகணை இந்திய கிழக்கு கடற்கரையிலிருந்து செலுத்தப்பட்டது. 5000 கிலோமீட்டர் தொலைவிற்கும் அதிகமாக சென்று தாக்கும் வல்லமை கொண்டது. அதன் தாக்குதல் தொலைவில் சீனாவும் அடங்கும். அந்த முயற்சி கேந்திரிய மற்றும் எதிரிகளை ஒடுக்கும் திறனை அதிகரிக்கும் என ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி ட்விட்டரில் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்த ஏவுகணைகள் இந்தியாவின் மிகவும் அதிநவீன ஆயுதங்களில் ஒன்று. மேலும் அக்னி என்றால் இந்தி மற்றும் சமஸ்கிருத மொழிகளில் நெருப்பு என்று பொருள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
உகாண்டாவின் மேற்கு பகுதியில் உள்ள ஆல்பர்ட் நதியில் படகு ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் குறைந்தது 30 பேர் மூழ்கியதாக அந்நாட்டு போலீசார் தெரிவித்துள்ளனர். மூழ்கியவர்களில் பெரும்பாலானவர்கள் கால்பந்து வீரர்கள் மற்றும் அவர்களுடைய ரசிகர்கள் என்று தெரிய வந்துள்ளது. கிறிஸ்துமஸ் தினத்தன்று நட்பு முறையிலான கால்பந்து போட்டியில் பங்கேற்க அவர்கள் சென்று கொண்டிருந்தனர். அந்த படகில் அளவுக்கு அதிகமாக ஆட்கள் இருந்ததாகவும் மேலத்தாளங்கள் மற்றும் விசிலடித்து பாட்டு பாடி சென்று கொண்டிருந்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர்.
பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த மாலுமியான தாமஸ் கோவில் 12 நாட்கள் தொடர்ந்து உலகம் முழுவதும் கடலில் பயணம் செய்து புதிய சாதனையை படைத்துள்ளார். 48 வயதாகும் அவர். அந்த பயணத்தை 49 நாட்கள் 3 மணி நேரம் 7 நிமிடங்கள் மற்றும் 38 நொடிகளில் முடித்துள்ளார். இதற்கு முந்தைய சாதனையை பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த பிரான்சிஸ் ஜோயினால் நிகழ்த்தப்பட்டது. நவம்பர் 6 தேதியன்று பிரான்சின் பிரஸ் நகரிலிருந்து தனது பயணத்தை தொடங்கிய அவர் அரிதாக 3 மணி நேரங்கள் மட்டுமே உறங்கியுள்ளார். மன ரீதியாக எனது பலம் மற்றும் பலவீனங்கள் எனக்கு தெரிந்திருந்தது, ஆனால் நான் எங்கு சென்றடைய வேண்டும் என்பதும் எனக்கு தெரிந்திருந்தது என்று செய்தித்தாள் ஒன்றிற்கு தெரிவித்துள்ளார் கோவில்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
காங்கோ ஜனநாயக குடியரசின் வடக்கே உட்பிரதேசத்தில் உள்ள கிழக்கு மாகாணத்தில் நடைபெற்ற 2 தாக்குதல்களில் குறைந்தது 35 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கடந்த ஞாயிறன்று நண்டே என்ற போட்டி தீவிரவாத குழு நடத்திய பழிவாங்கும் தாக்குதலில் ஹூடு என்ற பாரம்பரிய குழுவைச் சேர்ந்த 13 பொதுமக்கள் கொல்லப்பட்டனர். தேச ஜனநாயக படைகள் என்று அழைக்கப்படும் உகாண்டாவின் இஸ்லாமியவாத குழு ஒன்று கடந்த சனிக்கிழமையன்று நடத்தியதாக கூறப்படும் வன்முறை சம்பவம் ஒன்றில் குறைந்தது 22 பேர் கொல்லப்பட்டுள்ளனர்.
தாய்லாந்தில் இணையதள பயன்பாட்டை கட்டுப்படுத்தும் சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அரசு கணினிகள் மற்றும் வலைதளங்களில் சட்டவிரோதமாக ஊடுருவிய 9 பேரை தாய்லாந்து போலீசார் கைது செய்தனர்.
நீங்கள் கேட்டது பிபிசி தமிழோசியின் உலகச் செய்தி அறிக்கை.